إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
ஏன் ஈமான் கொள்ள வேண்டும், ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான பாதையிலே சீராக வாழ்ந்து மடிவதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேதங்களையும் அருளியிருக்கிறார். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை வேத நூலாக அருளினார். எந்த சமூகம் மத்தியில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களின் மீதும் அந்த அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். மேலே சொல்லப்பட்ட இந்த உண்மையானது நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விடயம் என்பது எம் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். இந்த இஸ்லாத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், இஸ்லாமிய நெறியின்படி வாழ வேண்டும், அல்லாஹு தஆலா எதை தடுத்திருக்கிறானோ அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும், எதனை ஏவியிருக்கிறானோ அதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள் என்ற உபதேசங்கள் அடிக்கடி முஸ்லிம்களின் வாய்களிலே வலம் வரக்கூடியதை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இதனை கேட்டு கேட்டு எம்மிலே அதிகமானவர்களுக்கு தடைவு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வெறுமனவே இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்றவுடன் அவர்கள் அப்படியே அதனை செயல்படுத்துவதற்கு அவர்கள் என்ன மிஷின்களா என்பதனை நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைய இந்த ஜுமாவின் மூலம் எதற்கு இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், எதற்காக ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயத்திற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இன்று இந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல் நடக்கக்கூடிய மனித சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பல்வேறுபட்ட மதங்களை பின்பற்றுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் காணப்படும். ஆக குறைந்தது எந்த மதத்தையும் பின்பற்றாமல் தன்னுடைய மனம் எதனை சொல்கிறதோ, மனோ இச்சை எதனை சொல்கிறதோ அதனை பின்பற்றக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், எதற்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அவனுக்கே தெரியாமல் அவனது மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்படுகிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்படியாவது இந்த மனித சமூகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை பின்தொடர்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது, ஏதாவது ஒன்றை பின்பற்றித்தான் வாழ வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது. எனவே இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருவரும் எதையாவது பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவரும் எதையாவது நம்புகிறீர்கள், நீங்கள் இந்த அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்கள் என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்திற்கும் வேறு மதங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், வேறு மதங்களை பொறுத்தவரையில் அவை வணக்க வழிபாடுகளையும் அதே போன்று எடுத்து நடக்க வேண்டிய ஒரு சில நல்ல காரியங்களையும் மக்களுக்கு பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு எப்பொழுது அறிவு கிடைக்கிறதோ அது முதல் அவனுடைய அறிவு அவனை விட்டு அகற்றப்படும் வரைக்கும் அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் இஸ்லாத்தை தவிர உள்ள மற்றைய மதங்களை நாம் மதங்கள் என்று சொல்கிறோம், அதே நேரம் இஸ்லாத்தை மார்க்கம் என்று சொல்கிறோம். இதற்குள்ள வித்தியாசம் இதுதான் என்பதனை நாம் அடுத்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அம்சமாக நாம் ஈமான் கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன என்பதனை அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அழகாக தெரிந்து வைத்துள்ள ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் எத்தனை என்று கேட்கிற பொழுது உடனே ஆறு விடயங்கள் என்று நாம் சொல்லிவிடுவோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பதனை மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். அல் ஈமானு அன் துஃமின பில்லாஹி வல் மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. அதாவது ஈமான் என்றால் என்னவென்று சொன்னால், எமது கண்ணுக்கு புலப்படாத, எமது காதினால் செவியற முடியாத, எம்மால் தொட்டு பார்த்து உணர முடியாத, நுகர முடியாத, அதே போன்று யூகிப்பதற்கு கூட சற்று சிரமமான ஒரு சில விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த விடயங்களை நாம் ஒரு கீறல் கூட இல்லாமல் முழுமையாக நம்ப வேண்டும். அதிலே முதலாவது அல்லாஹ். அல்லாஹ் ஒரு என்று ஒருவன் இருக்கிறான், நாம் யாருமே பார்த்தது கிடையாது, நாம் நம்பியாக வேண்டும். இரண்டாவது மலக்குமார்கள், மூன்றாவது நபிமார்கள், நான்காவது வேதங்கள். இதிலே மலக்குமார்களையும் எம்மால் பார்க்க முடியாது, வேதங்களையும் நபிமார்களையும் கண்ணால் பார்க்க முடியும் தானே என்று ஒரு சந்தேகம் வரலாம். வேதங்களையும் நபிமார்களையும் பார்க்க முடியும், ஆனால் அவை வேதங்கள் அவர்கள் நபிமார்கள் என்று நாம் சொல்வதென்று சொன்னால் அதற்கு நம்பிக்கை தான் காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன், சாதாரணமாக ஒரு மனிதன் தான், இவர் நபி, அல்லாஹ்விடமிருந்து இவருக்கு செய்தி வருகிறது என்பதனை நாம் நம்பினால்தான் அவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தமாகும்.
எம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய சில வாலிபர்களுக்கு, எம்முடைய குழந்தைகளுக்கு இப்படி விளக்கப்படுத்தினால் உண்மையிலேயே அவர்களுக்கு நம்பிக்கை வருமா என்று சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன், அந்த நேரத்திலே நாம் என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இவருக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருகிறது, இதனை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தமாகும். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறோம். அடிக்கடி ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நாம் சொல்லலாம். 5 நேரங்கள் எம் காதுகளிலே பாங்காக அது ஒலிக்கிறது. கொஞ்சமாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒரு மனிதன், அவருடைய பெயர் முஹம்மத், அவர் சொல்கிறார் எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருகிறது. இதனை நாம் ஒரு கீறல் கூட இல்லாமல் முழுமையாக நம்பினால் தான் அது ஈமான். அதே போன்று வேதம், இது அல்லாஹ்விடம் இருந்துள்ள வந்த செய்திகள் என்று நாம் நம்ப வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் அதை ஒரு புத்தகம் என்று சொல்லிவிட்டு செல்லலாம். அதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனை வேதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ளது என்று நம்பினால் தான் அதனை சொல்ல முடியும். அதே போன்று அதற்கு அடுத்த விடயங்களாக மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அது பிரம்மாண்டமான ஒரு நாளாகும், நாம் யாரும் பார்த்ததே கிடையாது ஆனால் நம்புகிறோம். அதே போன்று எமக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ள நலவுகள், கெடுதிகள், எம் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வினது விதியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறோம் என்பதனை எமது மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா நம்புவதற்குரிய விடயங்களை இன்னும் விரிவாக சொல்கிறார். அவனுடைய சந்திப்பை நம்ப வேண்டும். மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவதை நம்ப வேண்டும். அதற்கு பிறகு கேள்வி கணக்கை நம்ப வேண்டும். நன்மை தீமை நிறுத்தப்படுவதை நம்ப வேண்டும். சுவனத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும் என்று ஈமான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வரை விளக்கினத்தை கொடுக்கிறார்கள். இந்த விடயங்களுக்கு தான் ஈமான் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது நாம் நம்ப வேண்டிய விடயங்கள். இங்கு கேள்வி என்னவென்று சொன்னால் ஏன் அவற்றை நம்ப வேண்டும்? நம்பாவிட்டால் என்ன பிரச்சனை, அதுல என்ன குற்றம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக எமக்கு எழலாம். இதற்குரிய பதிலை நாம் சரியாக தெரிந்து கொண்டால் ஈமான் கொள்வது அவசியமா இல்லையா என்பதனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது என்ன விடயம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்து விட்டோம், இன்னும் எவ்வளவோ காலங்கள் வாழ இருக்கிறோம் என்று எனக்கே தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே பல வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுதான் வாழ்க்கை. பல ஆசையூட்டப்பட்ட விஷயங்கள் காணப்படுகின்றன, நாம் பயந்து நடுங்க வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், என்றோ ஒரு நாள் எமக்கு தெரியாமலே இந்த உலகத்திற்கு நாம் பிறந்தோம். இதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஒரு நாள் நாம் எமது தாயின் கருவறைகளில் இருந்து இந்த உலகத்திற்கு பிறந்தோம். இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களது தாயின் கருவறைகளில் இருந்து, வயிறுகளில் இருந்து நீங்கள் வெளியேறி வந்தீர்கள், அந்த நேரத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் எந்த ஒன்றையுமே தெரியாதவர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியான ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள், அப்படித்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்று கூட நாம் யோசித்து பார்த்தால் எம்மை நாம் யாரையோ தாய் என்று சொல்கிறோம், தந்தை என்று சொல்கிறோம், இவர்தான் எனக்கு தகப்பன் என்று சொல்கிறோம், எம்முடைய பிறந்த திகதி இதுதான் என்று சொல்கிறோம். எதையுமே 100% நாம் விளங்கியது கிடையாது. யாரோ சொல்லி தந்ததை நாம் ஏற்று நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கை என்ற அம்சம் கண்ணால் பார்த்து தெளிவாக விளங்கிதான் நான் நம்புவேன் என்றாலும், உங்களுடைய வாழ்க்கையிலேயே காட்டலாம். நீங்கள் கண்ணால் பார்க்காத உங்களுக்கே தெரியாத எவ்வளவோ விடயங்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் எந்த ஒன்றையும் தெரியாத தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த மனிதனை பொறுத்தவரைக்கும் நாளை என்ன நடக்கும் என்பதனையும் தெரியாதவனாக இருக்கிறான். நாளை என்ன நடக்கும், நான் உயிரோடு இருப்பானா முதலில், அப்படி இருந்தால் எனக்கு என்ன நடக்கும், நனவு வருமா கருதி வருமா என்பதை கூட நாம் தெரியாமல் இருக்கிறோம். அதே போன்று எம்மை கடந்த காலங்கள், நாம் கடந்து வந்த இந்த காலங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இப்படி செய்தோம், இந்த நேரத்தில் இப்படி செய்தோம் என்று. ஆனால் சரியாக யோசித்து பார்த்தால் கடந்த காலத்தையும் முழுமையாக எம்மால் சொல்ல முடியாது. அதிலே பல விடயங்களை நாம் மறந்துவிட்டோம். எனவே மனிதன் என்றால் யார் என்பதனை நான் இந்த இடத்தில் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் பிறந்தான், கடந்த காலத்தில் பல விடயங்களை மறந்தான், எதிர்காலத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறான். இவன் தான் மனிதன். நாம் ஒவ்வொருவருமே மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் எம்முடைய நிலையும் இதுதான். ஈமான் கொள்ள வேண்டியது எதற்காக தெரியுமா? எமக்கு எவ்வளவோ விடயங்கள் தெரியாது என்பதனை நாம் மேலே அழகாக விளங்கிவிட்டோம். ஈமான் கொள்ள வேண்டியது எதற்கு என்று சொன்னால், எம்மை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான், எம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான். அவன் நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று எமக்கு சொல்லி தருகிறான். அவன் சொல்லி தந்து நாம் செயல்படுவதற்கு என்ன எமக்கு அறிவில்லையா என்று நாம் மேலோட்டமாக கேட்கலாம். உண்மையிலே எமக்கு அறிவு குறைவு என்பதை மேலே நாம் பார்த்து விட்டோம். எனவே எம்மை படைத்த இந்த ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டலை காட்டுகிறான். அந்த வாழ்க்கை வழிகாட்டலுக்கு பெயர் தான் இஸ்லாம். அந்த அல்லாஹ்வை நம்பினால் அதற்கு பெயர் தான் ஈமான். எனவே எந்த ஒரு மனிதன் படைத்தவனை முழுமையாக நம்பி அவன் சொன்ன வழியிலே வாழ்கிறானோ அவன் தான் ஈமான் கொண்டவனாக இருக்கிறான், இஸ்லாத்திலே வாழக்கூடியவனாக இருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதனை எம் உள்ளங்களை தொட்டு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மீதமான விளக்கங்களை தொடர்ந்து தருகிறேன். அப்போது إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நாம் மேலே பார்த்த விடயங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே பல வகையிலே விவரிக்கிறான். அவற்றை நான் மேலே தெளிவுபடுத்தி இருந்தேன். அல்லாஹு தஆலா அப்படி கூறக்கூடிய இடங்களில் ஒரு இடம் சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தின் 10-11 வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு கத் அன்ஸலல்லாஹு இலைக்கும் திக்ரா, எவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, எவர்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அனைத்து அம்சங்களையும் உண்மையிலேயே ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ, அத்தகைய உங்களுக்கு திட்டமாக நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்விடம் இருந்து நல்லுபதேசங்கள் அறிவுரைகள் வந்துவிட்டன. ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லா, அது எந்த வடிவத்தில் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவன் புறம் இருந்து ஒரு தூதரை அனுப்பி அவர் அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், முபையினாத்தின், அந்த வசனங்கள் தெளிவான வசனங்களாக இருக்கிறது. அந்த வசனங்கள் தெளிவான வசனங்களாக இருக்கிறது. லியுக்ரிஜல் லதீன ஆமலு வ அமிலு ஸாலிஹாத் மின ஸுலுமாத்தி இலன் நூர். எதற்கு தெரியுமா? ஏன் அல்லாஹு தஆலா இந்த வேலையை செய்திருக்கிறான் தெரியுமா? எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவன் சொன்ன அந்த அல்லாஹ்வை நம்பி அவன் சொன்ன வழியிலே அமல் செய்கிறார்களோ, இத்தகையவர்களுக்கு, இத்தகையவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வருவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு நபியை அனுப்பி அவர்கள் மூலமாக, அந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா உபதேசங்களை இறக்கிறது. நாம் அனைவரும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விடயம், அதாவது இந்த சத்திய இஸ்லாம் தான் வெளிச்சமானது, இதனை தவிர உள்ள மற்ற அனைத்தும் இருள்கள். ஆனால் எம்மிலே சிலருக்கு அல்லது எம்மிலே அதிகமானவர்களுக்கு அது என்னவென்று தெரியாது. அது என்ன வெளிச்சம், அது என்ன இருள் என்று தெரியாது. அதனை நாம் சரியாக புரிந்து கொள்வது இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கும், இந்த ஈமானை நாம் சரியான முறையிலே வலுப்படுத்திக் கொள்வதற்கும் மிக பெரும் ஒரு சக்தியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இன்று மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் உள்ளம் என்ற ஒன்றை கொடுக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது ஆத்மா என்ற ஒன்றை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் இது காணப்படுகிறது. இந்த ஆத்மாவை பொறுத்தவரையில் இதற்கு ஆசைப்படக்கூடிய ஒன்று தெரியும், பயப்படக்கூடிய ஒரு விடயம் தெரியும், சந்தேகப்படக்கூடிய ஒரு விடயம் தெரியும். இப்படி இந்த ஆத்மாவை பொறுத்தவரை, இந்த நெஞ்சத்தை பொறுத்தவரை இது உணர்வுகளை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த உள்ளத்திலே பல ஆசைகள் ஏற்படும். மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தான் ஆசைப்படக்கூடிய விடயங்களை அடைவதற்கு முயற்சி செய்கிறான். இது உள்ளத்திலிருந்து வருகிறது. ஆனால் உண்மையிலேயே அவன் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் அடைய முடியுமா என்று கேட்டால், ஒருபோதும் முடியாது. ஒருபோதும் அவன் ஆசைப்பட்ட அனைத்தையும் அவன் அடைய முடியாது. அதுதான் உள்ளம். ஆனால் இந்த விடயம் மனிதனுக்கு தெரியாது. அந்த உள்ளம் ஆசையை தூண்டுகிறது. இவன் அந்த உணர்ச்சிக்குள் வசப்பட்டு அவன்தான் அந்த ஆசை என்று நினைத்துக் கொண்டு அதற்காக தடுமாறுகிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலா சிந்தனை என்ற ஒன்றை தந்திருக்க, சிந்தனை என்ற ஒன்றை தந்து அதற்கு தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், எது நல்லது எது கெட்டது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இதை சிந்தனை தெரிந்து வைத்திருக்கிறது. இந்த அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் சிந்தனைக்கே விருந்தாகும். அது சிந்தனைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிலே கவனம் செலுத்தினால்தான் அது விளங்கும். தூங்கிக் கொண்டிருந்தாலோ, வேறு பக்கங்களில் சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்தாலோ, அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா என்ன சொல்கிறது என்று எமக்கு தெரியாது. அது அல்லாஹு தஆலா சிந்தனைக்காக தந்திருக்கிறான். அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளம் வேறு, சிந்தனை வேறு. சிந்தனைதான் சரி பிழையை தீர்மானிக்கிறது. உள்ளம் ஆசைப்படுகிறது, பயப்படுகிறது, இப்படியான உணர்வுகளை அது சுரக்க வைக்கிறது. எனவே இன்றைய மனிதனின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், தான் உள்ளத்திலே ஆசைப்படுவதை அவன் அடைவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் இது சாத்தியப்படாத ஒரு விடயம். 100% ஒரு போதும் அது நடக்காது என்பதனை அவன் தெரியாதவனாக இருக்கிறான். சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்று சொன்னால் அந்த ஆசை அந்த அளவிற்கு ஒரு அலங்காரமாகும், அந்த அளவிற்கு உள்ளத்திற்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகும் அந்த ஆசை. அவன் எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அதற்காக ஆசைப்பட்டு, அதற்காக முயற்சி செய்து, பெரும் முயற்சி செய்து, இறுதியிலே அடி வாங்கி திரும்புகிற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் நினைத்த அனைத்தையும் சாதிக்க முடியாது என்று மனிதன் விளங்கிக் கொள்வோம். அதுவரைக்கும் என்ன சொன்னாலும் விளங்காது. இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே இந்த உலகத்திலே எது சாத்தியம், எதற்காக முயற்சி செய்ய வேண்டும், ஆசையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எந்த விடயங்களை ஆசைப்பட வேண்டும், எதை ஆசைப்படக்கூடாது. ஒரு விடயம் கிடைத்து இல்லாமல் போய்விட்டது என்றால் உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும்? இப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனைக்குரிய தெளிவை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் அந்த அல்லாஹை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருட்டு தன்மையிலிருந்து அவர்களை வெளிச்சத்தின் பால் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறார். இதனை உணர்வு பூர்வமாக மட்டுமே உணர முடியும். முடிந்த அளவு நான் விளக்கப்படுத்துகிறேன். சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான ஆசை காணப்படும். இந்த ஆசை எதற்கு என்ற கேள்விக்கும் பதில் இருக்கிறது, நான் அதனை இங்கே சொல்ல வரவில்லை. இந்த ஆசைகள் அனைத்தும் சாத்தியப்படுமா என்று கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆசையின் பின்னால் தான் அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடைசி வரை கிடைக்கவில்லை என்றால் கடைசி வரை கஷ்டங்களும் கவலைகளும் விரக்திகளும் தான் ஏற்படும். இந்த உலகத்திலே அவன் ஒரு சரியான மனிதனாக வாழ முடியாது. இன்று இதே உலகத்தில் இருக்கக்கூடிய சில மோசமானவர்கள், சில மோசமானவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம், கெட்டவர்கள் என்று நாம் சொல்வோமே, இவர்கள் அனைவருமே ஆரம்பத்திலிருந்தே மோசமாக இருந்தவர்கள் கிடையாது. ஒரு சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் தீய விஷயங்களை செய்வார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், சிலர் இருக்கிறார்கள் மோசமானவர்கள். அவர்கள் ஏன் மோசமானவர்கள் தெரியுமா? அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள். அவர்கள் சில விடயங்களை ஆசைப்படுகிறார்கள், அதற்காக பலத்த முயற்சியை செய்கிறார்கள். அதனை அவர்கள் அடைவதற்கு அவர்களால் முடிகிறதில்லை. முடியுமான அளவு முயற்சி செய்கிறார்கள், முடிகிறதில்லை. பிழையான வழியிலே அதனை அடைகிறார்கள். அல்லது அவர்கள் ஆசைப்பட்டதை அடைந்து விட்டார்கள், அவர்கள் ஆசைப்பட்டது போன்று அந்த விடயம் கிடையாது. உடனே இவர்கள் தீயவர்களாக மாறுகிறார்கள். இது யதார்த்த பூர்வமான உண்மையாகும். அல்லாஹு தஆலா அவன்தான் மனிதனை படைத்தான் என்ற காரணத்தினால் அவனுக்கு தெரியும் இந்த உள்ளம் என்ன பாடுபடும் என்று, இந்த மனசு என்ன என்ன ஆசைப்படும், அதற்கு என்ன மருந்து என்று அந்த அல்லாஹுக்கு தெரியும். அதனை அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொள்ள வேண்டியதன் அவசியத்தின் மூலமாக, அவன் சொன்ன அந்த வழியிலே இஸ்லாமிய வாழ்க்கை வழியிலே வாழுவதன் மூலமாக அந்த மனதிற்குரிய அந்த ஆறுதலையும் நிம்மதியையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எனவே இந்த விடயங்களை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹு தஆலா தான் எம்மை படைத்திருக்கிறான். எமக்கு தரப்பட்டிருக்கின்ற உள்ளம் அல்லாஹு தஆலா எமக்கு தந்தது. எதுவுமே எமக்கு தெரியாது, ஏதோ ஒரு சில விடயங்களை தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹு தஆலாவினுடைய வழியில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி. யார் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த வழியிலே முயற்சி செய்கிறாரோ, தன்னுடைய உள்ளம் எதை ஆசைப்பட்டாலும் அதை ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹு தஆலா சொன்னானா செய்கிறேன், அவன் தடுத்தானா தவிர்ந்து கொள்கிறேன், எனக்கு ஆசையாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி என்று அல்லாஹுவிற்காக தனது உள்ளத்தை முயற்சி செய்கிறானோ, அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அதனால் அல்லாஹ்விற்கு லாபம் கிடையாது, அவன் தனக்காகவே அந்த முயற்சியை செய்கிறான். இஸ்லாத்தின் படி ஈமானின் படி மனிதன் வாழுகிறான் என்றால் அதனால் எமக்கு தான் பிரயோஜனமே ஒழிய அல்லாஹ்விற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எமது உள்ளத்தை நிம்மதியாக்கி ஆறுதல் படுத்தி நிம்மதியான ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எம்மை அனைவரும் கைவிட்டாலும் சரி, நாம் நிர்கதியான சூழ்நிலையில் நின்றாலும் சரி, தனிமையிலே நாம் ஒருவர் மட்டும் சட்ட தனியாக இருக்கிறோம் என்றாலும் இஸ்லாம் எம்மிடம் இருக்கும் என்று சொன்னால், ஈமான் எம்மிடம் இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாத்தின் படி நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலும் தைரியமாக உறுதியாக எம்மால் இருக்க முடியும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வின் பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ அது அவர்களுக்கு தான் நல்லது. படைத்த அல்லாஹ்விற்கு இது தேவை கிடையாது. எமது தொழுகையோ அல்லது நாம் செய்ய வேண்டிய விடயங்கள், தாடி வளர்க்கிறோம், கரண்டையின் மேல் உடுத்துகிறோம், இதனால் அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் கிடையாது. இதனால் அல்லாஹு தஆலா எமக்கு எது நலவு எது கெடுதி என்பதை அறிந்து அதனை அழகாக சொல்லி தந்திருக்கிறான். நாம் சரியாக அதனை பயன்படுத்தினால் அது எமக்கு தான் பிரயோஜனம். அகிலத்தாரை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், மன் கஃபர ஃஅலைஹி குஃப்ருஹு, யார் அல்லாஹு தஆலா இவ்வளவு சொல்லி இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் நிராகரித்து விட்டு அவர்களுடைய இஷ்டப்படி வாழ்கிறார்களோ அது அவர்களுக்கு தான் கேடாகும். மறுமையில் தண்டனை, நரகத்தில் நிரந்தரம், அது அடுத்தது. இந்த உலகத்திலே அவர்களுக்கு தான் அது கேடாகும். உண்மையிலேயே அதனை அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் உணர்வார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அதே போன்று யார் அந்த அல்லாஹ் சொன்ன வழியிலே வாழுகிறார்களோ, சரியான நல்ல விடயங்களை செய்கிறார்களோ, எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய ஆத்மாவுக்கான நேரான வழியை அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இப்படி அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போன்று இறுதியாக நான் ஒரு விடயத்தை சொல்லி இதனை நிறைவு செய்கிறேன். அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜாசியா என்ற இடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், சரியாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி அல்லாஹு தஆலா இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள், இது கூடாது, இதுதான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ற சட்ட கோவைகளை ஏற்படுத்தி விட்டான். நாம் அனைவரும் அதனை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எம்மிலே இரண்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள். அனைத்தையும் தெரிந்து அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு உள்ளம் ஆசைப்படக்கூடிய ஒரு போக்கிலே மோசமானவர்களாக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல விடயங்களை செய்து கொண்டு நல்லவர்களாக வாழுபவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான், உள்ளத்திற்கு இதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது எவர்கள் மோசமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களுடைய வாழ்க்கை, அதே போன்று அவர்களுடைய மரணம், எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு நல்லவர்களாக வாழ்கிறார்களே இது போன்றுதான் எமக்கும் என்று நினைக்கிறார்களா? அவர்கள் அவர்களுக்கு அறிவு கிடையாது, அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா தெரியாது, உள்ளத்தின் ஆசை உள்ளம் சொல்லக்கூடியதை மட்டும் கேட்டுக்கொண்டு இவர்கள் முடிவெடுத்த இந்த முடிவு மகா மோசமானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பாருங்கள், நாம் அடுத்தவர்களுக்கு தெரியாது என்று சர்வசாதாரணமாக தவறுகளை செய்து கொண்டு செல்லலாம். ஆனால் படைத்த இறைவனுக்கு இது ஒன்றும் மறைந்து விட போவது கிடையாது. அல்லாஹு தஆலா கேட்கிறான், எவர்கள் நல்லவர்களாக இருந்து நல்ல வழியில் வாழுகிறார்களோ இவர்களை போன்றுதான் எம்முடைய வாழ்க்கை இருக்கும், நாம் யோசிக்க தேவையில்லை என்று பாவிகள் நினைக்கிறார்களா? இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவு மகா மோசமானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் எம்மை தொட்டு கேள்வி கொட்டுக் கொள்ள வேண்டும், நாம் எந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உள்ளத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டான் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது எது கெட்டது எது என்ற வழியை தெளிவுபடுத்தி விட்டோம், காட்டிவிட்டோம். நாம் தனிமையில் இருந்தாலும் யாரும் பார்க்காத நேரத்தில் இருந்தாலும் இது தவறானது இது சரியானது என்று உள்ளம் சொல்லுகிறதா இல்லையா? ஒரு பொழுதும் அதனை மறுக்க முடியாது, எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. தனிமையில் இருந்தாலும் எம்முடைய உள்ளம் சொல்லும் இது தவறு இதுதான் சரி என்று சொல்லும். அல்லாஹு தஆலா விதித்து விட்டான், இன்னா ஹதைனாஹு ஸபீல், மனிதனுக்கு நேரான வழியது பிழையான வழியது என்பதனை காட்டி விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த அல்லாஹ்வினுடைய அந்த அவன் எதிரிலே நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே, அந்த மறுமை நாளிலே, ஏன் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்கால நிலைமை எப்படி இருக்க போகிறது, பாதிகளாக மோசமானவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதனை நமது உள்ளத்தை தொட்டு நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் நல்லவர்களாக நல்ல வழியிலே வாழுகிறார்களோ நீங்கள் நிம்மதி அடைந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்வது அவர்களுக்குரியது, நாம் சரியாக வாழ்ந்தால் அது எமக்குதான் பிரயோஜனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எம்மை சூழ உள்ளவர்கள் மோசமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் மோசமாக வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் சரியாக இருந்தால் அது எமக்குதான் பிரயோஜனம். எனவே இந்த விடயங்களை மிக தெளிவாக எம் உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன, இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவற்றை நாம் அவதானிக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அறிவுகளையும் தெரிவுகளையும் எமக்கு தந்து அந்த நிரந்தரமான மறுமையிலே எமக்கு வெற்றியை தரக்கூடிய அளவிலே எமது வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்வோமாக என வேண்டி இந்த உரை நிறைவு செய்கிறேன்.
ஜும்மாவில் நாங்கள் நாம் ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், நாம் ஏன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம். அப்ப அந்த விஷயத்துல வந்து நாங்கள் விளங்கி கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் அறிவால் குறைஞ்சவங்க. நாங்கள் பிறக்கிற நேரம் எங்களுக்கு அறிவு கிடையாது. அதே போல எங்களோட கடந்த காலத்தை பற்றி நாங்கள் முழுசா சொல்ல முடியாது, எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. இப்படியான ஒரு நிலைமை தான் மனிதர்களாகிய எங்களது நிலைமை. அதே நேரம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் மனிதன் இப்படி இப்படிதான் வாழணும் என்ற அந்த மார்க்கம், அந்த வழிகாட்டலுக்கு பெயர் இஸ்லாமிய மார்க்கம். ஈமான் என்று சொன்னால் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப அல்லாஹு தஆலா எங்களை படைச்சிருக்கிறான், அதே மாதிரி அவன் எந்தெந்த விஷயங்களை நம்ப சொல்றானோ அதுகளை நம்புறது, இதுக்கு ஈமான் என்று பெயர் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த வழியை காட்டியிருக்கிறானோ அந்த வழியில வாழ்றதுக்கு இஸ்லாம் என்று பெயர் சொல்லப்படும். அப்ப இப்படியான ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப ஈமான் கொள்ளணும், இஸ்லாத்துல வாழணுங்கிறது நாங்க பரவலாக அடிக்கடி நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அப்போ சிலருக்கு அது ஏன் தெரியாம இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்துலதான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. அப்ப இப்ப நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். அப்ப அந்த ஜும்மாவில ரெண்டாவது ஜும்மாவில நாங்க பார்த்திருந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் குர்ஆன் ஹதீஸின் மூலம் மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை, அதுல வந்து பல ஆசைகள் ஏற்படும், பல வகையான ஆர்வ கோளாறுகள் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி அந்த மனசை கட்டுப்படுத்தி கொள்றது, எப்படி அவன் எப்பவுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்றது என்றத அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஹதீஸின் மூலம் தான் அவன் தெரியப்படுத்துறான். அப்ப அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு இஸ்லாத்துக்கு இந்த வஹிக்கு பேர் சொல்றான். எப்படி இது ஒளி, இது பிரகாசம், நேர் வழி என்று நாங்க சொல்றோம். அதைதான் அப்ப என்ன விஷயம், பிரகாசம் என்று சொன்னால் நாங்க ஒரு பாதையில போல முழுக்க பிரகாசம் ஆகிக்கிறால் எங்களுக்கு நாங்க பயப்பட வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அடுத்தது என்ன வருது, பின்னுக்கு என்ன வந்ததுங்கறத நாங்க அழகா பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு பாதை இருக்குது, அது இருள் சூழ்ந்ததாக இருக்குது என்று சொன்னால் அதுல நாங்க வந்து நிம்மதியாக பிரயாணம் செய்ய முடியாது. அதுல பயந்து கொண்டு தடுக்கி விழுந்து கொண்டு எலும்பிக்கிட்டு எங்கன முடியும்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழணும். அப்ப பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படியான வாழ்க்கையில. யாரை எடுத்து பாருங்க, சோகக்கதை சொல்லிக்கிட்டே போவாங்க. யாரை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களோட ஆசைகளை சொல்லிக்கிட்டே போவாங்க, முடிவு இருக்காது. யாரை எடுத்துக்கிட்டாலும் பயத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க. தொங்கல் என்ன, இல்ல என்னத்த தொங்கல் காண போறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஏன், அவங்களுக்கு இஸ்லாம் இல்ல, இஸ்லாத்தை பத்தி தெரியாது, இஸ்லாமிய வாழ்க்கை அவங்கிட்ட கிடையாது. அப்ப யாருக்கு இந்த ஈமான், இந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய விஷயங்களை பத்திய சரியான நம்பிக்கை இருக்குதோ,
அதே மாதிரி இஸ்லாத்தின்படி வாழ்றாங்களோ அவங்க தெளிவாயிருப்பாங்க, எப்பவும் அவங்க எப்பவும் நிம்மதியா இருப்பாங்க என்ற விஷயத்த நாங்க வந்து கண்கூடாக பார்க்கிறோம். இது அல்லாஹு தஆலா ஒரு சூராவில் அழகா சொல்லி காட்டுறோம். என்ன சூரா? வல் அஸ்ர். வல் அஸ்ர் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா அழகா இதை தெளிவுபடுத்துறான். எப்படி? வல் அஸ்ர், முதலாவது விஷயம், காலத்தின் மீது சத்தியமாக படைச்ச அல்லாஹ் அவன் எதுலயும் சத்தியம் செய்வான். என்னத்துல சத்தியம் செய்யறான்? காலத்தின் மீது சத்தியமாக. அப்படின்டா காலம் எவ்வளோ காலம் உருண்டோடுனாலும் சரி, மறுமை வரைக்கும் சரி, உலகம் உருவாகினத்துல இருந்து அல்லாஹு தஆலா உலகத்தை படைச்சதுல இருந்து மறுமை நாள் வரைக்கும் எவ்வளவோ காலங்கள் வரும். இப்படியான எந்த காலங்கள் வந்தாலும் அந்த எல்லா காலங்களுக்கு மேல அடிச்சு அல்லாஹு தஆலா சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸூர், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்திலே இருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதான் விஷயம். யாருக்கிட்ட நாங்க கேட்டாலும் அவங்க சோகக்கதை வாசிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அல்லாஹு தஆலாவுடைய இந்த வார்த்தை, அது எங்களோட கூட இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்ல, நாங்க மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சோகக்கதை வாசிப்பாங்க. ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அது, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிற. அப்ப எல்லாருமே இப்படிதானா? எல்லாருமே நஷ்டவாளிகள் தானா? அல்லாஹு தஆலா பிரிக்கிறான் இப்படி, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸபர். மூணு வசனம் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இந்த நாலு விஷயம் யாருல இருக்குதோ இவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, இவங்க தான் பாக்கியசாலிகள், இவங்க தான் நஷ்டவாளிகள் கிடையாது. என்னது நாலு விஷயம்? நாங்க அந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோமா இல்லையாங்கிறத பார்க்கணும் என்று சொன்னால் இந்த நாளும் எங்கிட்ட இருக்குதாங்கிறத பார்க்கணும். முதலாவது விஷயம், இல்லல்லதீனா ஆமனு, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்ல ஈமான் இருக்குது, அல்லாஹுவை பத்தி அவர் முழுமையா நம்பி இருக்கிறார், அவர் கண்ணால பாக்க இன்னும் அல்லாஹு தஆலா என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான் அத்தனையும் நம்புறாரு, சொர்க்கத்தை நம்புறாரு, நரகத்தை நம்புறாரு, எல்லாத்தையும் நம்புறாரு. முதலாவது அவர்ல இருக்கணும், எங்கல்ல இருக்கணும், அது மட்டுமா? வஅமிலு ஸாலிஹாதி, ரெண்டாவது நல்லது செய்யணும், எதெல்லாம் நல்லது இருக்குதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணும். அப்ப நம்புற நேரம் பல விஷயங்களை விளங்கி கொள்ளலாம், அதே மாதிரி நடைமுறைப்படுத்துற நேரம் இன்னும் நிறைய விஷயங்களை விளங்கி கொள்ளலாம். நடைமுறைப்படுத்துறதால இது கடமை, தொழுகை நாம தொழணும், அல்லாஹ் தஆலா கடமையாக்கிக்கிறான், இல்லாட்டி தண்டனைக்குது. அது மட்டும் இல்ல, தொழுகை இல்ல, நீங்க தொழுகிற நேரம் பார்க்கலாம் எவ்வளவு வித்தியாசங்கள் அதுல ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இன்ன சலாத்தன் நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதையும் தீயதையும் விட்டு தடுக்கிறது. அது எப்படி தடுக்குது? அதை செய்ய போற நேரம் தொழுகை முன்னுக்கு வருதா? தொழுகை தடுக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்க அதை சரியா செஞ்சோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னுக்க எங்களுக்கு அந்த மானக்கேடான விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் ஈடுபாடு இருந்தா கூட அது இல்லாம போகும். ஏன்னா அல்லாஹு தஆலாவுடைய கையில இருக்குது இதெல்லாம், அவன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு எங்களுக்கு சொல்லித்தரான், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப முதலாவது அல்லாஹுவை பற்றிய முழுமையான நம்பிக்கை, அவனுடைய வார்த்தைகள்ல முழுமையான நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, அவன் சொன்ன வழியில நாங்க அமல் செய்யணும், நல்லது செய்யணும். இது ரெண்டு. அதே மாதிரி இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. வதவாஸௌ பில் ஹக்கி, வதவாஸௌ பில் ஹக்கி அப்படின்னு சொன்னால் உண்மை, அதாவது யதார்த்தம் நாங்க சொல்லுவோம். இத ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கொள்ளணும். உண்மை இருக்குது, யதார்த்தத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கொள்ளணும். அது என்ன? உதாரணத்துக்கு சொல்றது என்று சொன்னால், நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு பெண், ஒரு மனைவி வச்சிருங்களேன், அப்ப வந்து சாதாரணமாக ஒரு மனுஷங்கிற நேரம் அவன் உள்ளத்துல அதிகமான ஆசைகள் இருக்கு, அத்தனையும் மனைவி கிட்ட எதிர்பார்ப்பான். இது சாதாரண எல்லா மனிதர்களையும் இயல்பா தான். அப்ப அந்த எதிர்பார்க்கறதால பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் வரும். அந்த எதிர்பார்ப்பு முழுசா கிடைக்காது. இதுதான் யார வாழ்க்கையை எடுத்தாலும் ரைட். இப்ப வந்து என்ன செய்யணும்? இவன் நிம்மதியான வாழ்க்கையை இந்த நேரத்தை வாழ மாட்டான், என்ற பிரச்சனைகள் ஆகப்பட்டு இருக்கிறான். இவன் நிம்மதி அடையணும் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பகிர்ந்துக்கணும். ஏன்னா உண்மை யதார்த்தம். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, எப்படி பெண் என்று சொன்னா அவ ஆம்பளைய மாதிரி உறுதியானவை இல்ல, அவ மனிதனுடைய விலாமுள்ளில் இருந்து படைக்கப்பட்டவள், அவளை ஒரேடியா நிமித்த போனா உடச்சி போட்டுருவா, அவளோட சுகமா இருக்கணுமா இருந்தால் அந்த கோணல் அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் செய்ய இயலாது, அவளை ஒரே பாதையில் உறுதியாக வைக்க முடியாது. இதெல்லாம் யதார்த்த உண்மைகள், பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது அல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்றான். அப்ப என்ன வத்தவாசவு பில் ஹக், இத ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா லேசா விளங்கிரும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னத்த நாங்க யோசிக்கிறது, இது இதுல என்னத்துக்கு தலையை போட்டு உடைக்க. வத்தவாசவு பில் ஹக் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் வத்தவாசவு பில் ஸப்ரி, பொறுமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணணும். அதுவே பொறுமையை பண்ணணும். அல்லாஹு தஆலா அதையே சொல்றான், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருந்தால் அது சோதனை களமாக தான் இருக்கு. பொதுவாக எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது மாறி மாறி வரும், இதுதான் இயல்பு. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருந்தால் அவனுக்கு அப்படிதான் நல்லது கெட்டது மாறி மாறி வரும். ஆனா அல்லாஹு தஆலா அந்த நல்ல நேரத்திலேயும் சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்பான், இதை செய்யாதவனா இதை செய்யக்கூடாது. சோகமான நேரங்களையும் சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்பான். ஒரு நெருக்கடி அத்துன்யா சிஜ்ரில் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், உலகம் ஒரு விசுவாசியின் சிறைச்சாலை, சொர்க்கம் வந்து யாருக்கு காஃபிருக்கு. அப்ப என்ன உலக வாழ்க்கைன்னு சொன்னா அது பொறுமை, அதாவது சோதனை தான். அப்ப அந்த விஷயங்களை பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை கொண்டு உபதேசம் பண்ணி கொண்டால் வேற எங்க இருக்குது பிரச்சனை? எந்த அப்படியான மனுஷனுக்கு நஷ்டம் எங்க இருக்குது? அவன் நிச்சயமாக பாக்கியசாலி, அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஈமான் இருக்கணும், அமல்கள் இருக்கணும், உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர், யதார்த்தத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளணும், அதே மாதிரி பொறுமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணி கொள்ளணும். அப்ப இந்த நாலு விஷயம் எங்கள்ல இருக்கும் என்று சொன்னால் நாங்க பாக்கியசாலிகள், எங்களை தவிர யார் இருந்தாலும் அவங்க நஷ்டவாளிகள். இந்த நாலு எங்க இருக்குது? குர்ஆன் ஹதீஸ்லதான் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ்லதான் இருக்குது. அதனாலதான் நாங்க அதை ஒளி வெளிச்சம் சத்தியம் நேர்வழின்னு அடிக்கிட்டே போறோம். எங்கட கையில இருக்குது, அதை பின்பற்றுறோம் சொல்றோம். அது பின்பற்றமா இல்லையாங்கிறதுக்கு எங்கட வாழ்க்கையே அதுக்குரிய பதிலாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இப்படியான பல விஷயங்கள் காணப்படுது. அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறத நாங்க மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி நான் ஜும்மாவில சொல்ல வந்த ஒரு விஷயம், அது சொல்ல கிடைக்கல அதனால நான் நிறுத்தி கொண்டேன், அதை நாங்கள் சொல்லி இதோட இந்த விஷயத்தை முடிவு செஞ்சு கொள்றேன். அதாவது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மனிதன் இஸ்லாத்தை பின்பற்றணும், ஈமான் கொள்ளணும், சரியான முறையில வாழணும், இது சரி. இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயத்த அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன? உலகத்தின் மீதுள்ள ஆசை, இது ஒண்ணு. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்திலையும் அதை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதை நஃப்ஸுக்கு அந்த விஷயத்த கொடுத்து வச்சிருக்கிறான், அது வந்து ஆசைப்படும். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸை எங்க வைக்கணும்? சிந்தனைக்கு வைக்கணும். அது சரியா இருந்ததுன்னு சொன்னா இதை உடச்சு விட்டுறலாம், அது சரியா இல்லைன்னா இது உடச்சு விடும். அதை இதுதான் பொதுவான ஒரு விதி. இந்த உலகத்தின் இயல்பு என்ன, உலகத்தின் அலங்காரம் என்ன, இது பத்தியும் அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுறான். பல இடங்கள்ல நாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பத்தி நாங்க சொல்லணும் என்று சொன்னால், இன்றைக்கு சாதாரணமாக சொல்றது என்றால் எங்களுக்கு தோணும் என்ன, இந்த குர்ஆன் ஹதீஸ கொஞ்சம் படிக்கிற நேரம் ஒரு தடை ஏற்படும், அவசரமா வீட்டுக்கு போகணும்னு இருக்கும், நாளைக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா ஏதோ வேலைக்கிறாப்புல இருக்கும். இதெல்லாம் எங்க உள்ள விஷயம்னு சொன்னா மனசுக்குள்ளத சைத்தான் பூந்து விளையாடுறான். அதே மாதிரி உலகத்துல ஒரு விஷயம் பாருங்க, உலகத்துல ஒரு இன்பம்னு சொன்னா சாதாரண அதை நோக்கி நாங்க போவோம். அப்படியே அது வந்து உலகத்துல இன்பத்தை அல்லாஹு தஆலா அப்படி வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹதீஸ வச்சு நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அதை சொன்னாங்க, இந்த உலகத்துல மனுஷன் வந்து தன்னோட உள்ளத்துக்கு ஆசைப்பட்ட பட்ட விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொன்ன அந்த வழிகளை அவன் நிராகரிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லிட்ட மிஸ் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தின் பெருமதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அலங்காரம், இந்த உலகத்தின் இன்பம் இருக்குது, இதுல பெருமதி தெரியுமா? மறுமையை ஒப்பிட்டு, அந்த சொர்க்கத்தை ஒப்பிட்டு பெருமதி என்ன தெரியுமா? மத்துனியா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லுமா யஜ்அலுக்கும் இஸ்பஹு ஃபில் யம் ஃபல்யன்ஸுர் பிமா யரி. உங்கள ஒருத்தர் கடலுக்கு போங்க, போயிட்டு உங்களோட ஒரு விரலை தாட்டுங்க, அதுல தாட்டி எடுத்து பாருங்க அந்த விரலில் எந்த அளவு நீர் பட்டிருக்குது என்று. கடலுக்கு போயிட்டு விரலை தாட்டி அதுல எந்த அளவு நீர் பட்டிக்குது என்று பாருங்க. அதுல பட்டிருக்க கூடிய அந்த ஈரத்தின் அளவுதான் இந்த உலகத்தின் இன்பமாகும். இந்த உலகமே அந்த ஒரு ஈரத்துக்கு தான் பெருமதி, இன்பம் மட்டுமில்லை துன்பமும் தான். அதே நேரம் மர்ம கடல் மாதிரி, மர்ம கடல் மாதிரி இந்த உலகம் வந்து இந்த விரல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சொட்டு இதுக்குல குந்திக்கிறது தான் நாங்க இந்த பாடுபடுறோம். அப்ப இது முதலாவது விஷயம். ரெண்டாவது பாருங்க, இந்த நாங்க அப்படி தொட்டு எடுத்த அந்த இன்பத்தை, அங்க தொட்டு எடுத்த அந்த தண்ணிய பாருங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்துல காஞ்சி போயிடும். ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது எட்டு வச்சுக்காம போயிரும். எவ்வளவு அழகான ஒரு உவமை, ஒரு உதாரணம் பாருங்க. இந்த உலகத்துல இன்பங்கள் அப்படிதான், என்ன பட்டு மாஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும் விஷயம். அதனுடைய அந்த வாலிப பருவத்தோட எல்லாம் முடிஞ்சிடும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. அதுதான் உலகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உதாரணம் காட்டுறாங்க, தொட்டு எடுத்து பாருங்க அஞ்சு நிமிஷத்துல அட்ரஸ் இல்லாம போயிடும். கடல் வத்துமா? அது அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தை நாங்க, இதுதான் முக்கியமான விஷயம், இந்த உலகத்தை நாங்க, அதாவது இந்த விரல ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மத்த கண்ணுக்கு முன்னுக்க வச்சு பார்த்தா பின்னுக்கிற கடலையே மறைச்சிடும். இந்த உலகம் தான் இன்பம், இதை நாம எப்படியாவது தேடிக்கொண்டு போனா பின்னுக்கிற கடலை மறைஞ்சிரும். உலகத்துக்குள்ளுக்கு நாங்க இறங்க கூடாது, அது உலகம் தூரமாவே வச்சு பார்த்து கொள்ளணும். பின்னுக்கு மறுமை, பின்னுக்கு கடல் இருக்குது, அதுல இன்பங்கள் துன்பங்கள் ரெண்டுமே அது எங்களால தாங்க முடியாத அளவு, அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா அந்த மறுமையை எங்களுக்கு தாரத்துக்காக இந்த ஒரு சொட்டு துளிய கேட்கிறேன், இந்த ஒரு துளி அல்லாஹு தஆலா கேக்குறான் அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில இன்பத்தை எங்களுக்கு தாரத்துக்காக. எங்களுக்கு சின்ன சந்தேகம் ஒண்ணு வந்திக்கலாம், என்ன? இந்த உள்ளம் ஆசைப்படும், அதுல இயல்பு அதுதான், அதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னது, அல்லாஹ் உள்ளத்துல ஆசை ஏற்படுத்தின, அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினதாலதானே அந்த ஆசை வருது. ஏன்னு சொன்னா அதை ஏற்படுத்தினாதானே சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா அதை தருவான் இதை தருவான் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். இந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆசை காட்டுறதுக்காக இன்றைக்கு உள்ளத்துல எங்களுக்கு அந்த ஆசையை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல அதெல்லாம் செஞ்சு பாக்குறது கிடையாது. அப்ப இந்த விஷயங்களை நாங்க மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்துல எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஒரு துளி, மறுமைக்கான முயற்சி இருக்குது, அது மட்டும்தான் பெருமதியானது. அந்த மறுமைக்குள்ள நாங்க நுழைஞ்சோம் என்று சொன்னால் அதுக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. உலகத்துல நீங்க என்னத்தை சேர்த்தாலும் சரி, செல்வங்கள் குழந்தை குட்டிகள் எதை நீங்க தேடி கொண்டாலும் அது உலக வாழ்க்கையின் அலங்காரமே அன்றி வேறில்லை. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைரும் இந்த ரப்பிக்க சவாபன் வ கைரும் அமலா. அதே மாதிரி நிலையான நல்ல அமல்கள் இருக்குது, நல்ல செயல்கள் இருக்குது, அல்லாஹுக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள் இருக்குது, இதுதான் சிறந்த கூலியை பெற்று தரக்கூடியது. அது மட்டுமில்ல, மறுமையில வகைருன் அமலா, மேலெண்ணம் வைப்பதற்கு கற்பனை செய்வதற்கு அதுதான் தகுதியானது. நாங்க ஒரு நல்ல அமலை செஞ்சு போட்டு அல்லாஹ் கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கலாம், நான் இப்படி செஞ்சிக்கிறேன் அல்லாஹ் தஆலா இதுக்கு இவ்வளவு தரணும், மறுமையில தாராளமா எதிர்பார்க்கலாம், மறுமையில கண்டிப்பா அது கிடைக்கும். இந்த உலகத்துல அப்படி எதுவுமே கிடைக்க போறது இல்ல என்ற விஷயங்களை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நான் சுருக்கமாக சொல்ல வர விஷயம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அல்லாஹு தஆலா எங்களை படைச்சிருக்கிறான், அவனுடைய அடிமைகள் நாங்க,
அல்லாஹு தஆலா எது எதை மனுஷனுக்கு தேவையோ அதை குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த விஷயத்துல நாங்க ஆர்வம் செலுத்தணும், அதை நாங்க படிச்சு கொள்ளணும், ஈமான் முழுமையாக இருக்கணும், இஸ்லாத்தின் படி நாங்க வாழணும். அப்படி செய்யற நேரம் அது எங்களுக்கு தான் நலவே தவிர அல்லாஹுக்கு அதுல எந்த லாபமும் கிடையாது. அதே மாதிரி நிராகரிச்சு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இன்பங்கள் அற்ப இன்பங்கள், இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, மறுமையிலையும் எங்களுக்கு வெற்றி கிடையாது என்ற விஷயங்களை எங்க மனசுல ஆழமா பதிச்சு கொள்ளணும். அதே மாதிரி இன்ஷால்லா நாளைக்கு எங்களோட அகில இலங்கை ரீதியிலான தர்பியத்து நிகழ்ச்சி இருக்குது. முடியுமான சகோதரர்கள் அனைத்து சகோதரர்களும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். சொல்லப்பட்ட ஜும்மாட விஷயங்கள் அதுபோல தொடர்ந்து விஷயங்கள் சரியா விளங்கியிருந்தால் அதுக்கு தான் ஆர்வம் காட்ட வேண்டிய தேவை கிடையாது. என்ன சொன்னா நாளைக்கு நாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ற நேரம் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். காலையில இன்ஷால்லா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்வது சிறந்தது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.